இந்த நல்ல நிகழ்ச்சியினை செவிமடுப்பதற்காக வானொலியின் அருகே வந்திருக்கும் மாணவர்களுக்கு எனது இதயபூர்வமான இனிய மாலை வணக்கங்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை, ப நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியராவேன். கொரோனா எனும் கொடிய நோயினால் இன்று பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கும் சமூகத்திற்கு கல்வி வாய்ப்பினை தம்மால் முடிந்தவரை இலங்கையில் பல பிரதேசங்களில் வழங்கிக் கொண்டிருக்கும் உவா சமூக வானொலியின் சேவை மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். அந்த வகையில் தமிழ் மொழியினூடே கற்கும் பல மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியானது பெரும் கொடையாகவே இருக்கிறது. நாளுக்கு நாள் உவா சமூக வானொலியின் உவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியானது வரவேற்பை அதிகரித்துக் கொண்டே வளர்ந்து வருகிறது எனலாம். ஆம் பிள்ளைகளே, இந்த பேரிடர் காலத்தில் புலனம், விரிதளம் மற்றும் வலையொலி போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருப்பினும் அவை எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு பொருத்தமானதாகவும் பிரயோசனமாகவும் அமைகின்றன என்பது சிந்திக்க வேண்டிய விடயமே. அந்த வகையில் பல்வேறுபட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்நோக்கும் மாணவர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவதானமாகவும் நாட்களை மிகவும் பிரயோசனம் உள்ளவைகளாகவும் ஆக்கிக்கொள்ள பழக வேண்டும். சரி பிள்ளைகளே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்குரிய தமிழ் பாட கற்பித்தல் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியானது தரம் 3, தரம் 4 மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்பது எனது கருத்து. எனவே பிள்ளைகளே, உங்களுடைய தம்பி தங்கையரையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்க வழிப்படுத்தலாம். ஆம் பிள்ளைகளே, இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் தரம் 5 பாடநூல் மற்றும் தாள், பென்சில் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் 2 வரும் தமிழ் பகுதியின் வினாக்களை ஒத்த வினாக்கள் சிலவற்றை பார்க்கப் போகிறோம். ஆம் பிள்ளைகளே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வினாபத்திரம் 2 வருகின்ற முதலாவது வினாவாக அமையக்கூடிய தமிழ் வினா தொடர்பாகவே முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தரம் 5 தமிழ் பாடநூல், தாள், பென்சில் என்பவற்றை எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே நீங்கள் தரம் 5 தமிழ் பாடநூலில் 9வது பாடமாக இருக்கிற தம்பிக்கு ஒரு கடிதம் என்ற பாடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடமானது தமிழ் புத்தகத்தில் 56 பக்கத்தில் இருக்கிறது. பாடப்புத்தகத்தில் 56 பக்கத்தில் அந்த பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் இருக்கின்ற 3வது பந்தியை பாருங்கள். 3வது பந்தியை பாருங்கள். இந்த பந்தியுடன் தொடர்புடைய வினாவிற்கான அறிவுறுத்தல் இவ்வாறு அமைந்திருக்கும். பின்வரும் பந்தியை நன்றாக வாசியுங்கள் என்ற ஆரம்ப அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கும். சரி பிள்ளைகளே, இப்பொழுது நாம் அந்த பந்தியினை முதலாவதாக வாசிப்போம். அதன் பிறகு அந்த பந்தியுடன் தொடர்புடைய ஏனைய வினாக்களை நாம் பார்க்க முடியும். பந்தி இவ்வாறு இருக்கிறது, நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாம். இன்று உலகளாவிய ரீதியில் பிளாஸ்டிக், பொலித்தீன் பாவனை அதிகரித்துள்ளது. பிளாஸ்டிக்கை தமிழில் நெகிழி என்றும் கூறுவர். இவை பன்முக பயன்பாடுடையவை, இலகுவாக பெறக்கூடியவை, மலிவானவை, நீண்டகாலம் பயன்படுத்தக்கூடியவை. இவை போன்ற காரணங்களால் இவற்றின் பாதகமான பின்விளைவுகள் பற்றி அதிகமானோர் சிந்திப்பதில்லை. இதன் பாவனையால் நாம் வாழும் சூழல் மாசடைகின்றது. ஆம் பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை நாம் அந்த பந்தியை வாசித்து பார்ப்போம். இன்று உலகளாவிய ரீதியில் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை அதிகரித்துள்ளது. பிளாஸ்டிக்கை தமிழில் நெகிழி என்றும் கூறுவர். இவை பன்முக பயன்பாடுடையவை, இலகுவாக பெறக்கூடியவை, மலிவானவை, நீண்டகாலம் பயன்படுத்தக்கூடியவை. இவை போன்ற காரணங்களால் இவற்றின் பாதகமான பின்விளைவுகள் பற்றி அதிகமானோர் சிந்திப்பதில்லை. இதன் பாவனையால் நாம் வாழும் சூழல் மாசடைகின்றது. ஆம் பிள்ளைகளே, இந்த பந்தியுடன் தொடர்புடையதாக இருக்கின்ற வினாக்கள் இவ்வாறு இருக்கின்றன. எனவே உங்களுக்கு தெரியும், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கியிருக்கும் மாணவர்கள், இந்த பந்தியுடன் தொடர்புடைய வினாக்களை நீங்கள் சரியாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். இந்த பந்தியை சரியாக வாசித்து அதில் உள்ள விடயங்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வினாக்களுக்கு நீங்கள் மிகவும் சரியான விடையை எழுத முடியும். இங்கே நீங்கள் விடை எழுதும் பொழுது அந்த கேள்விக்கு மிகவும் பொருத்தமான விடையினை எழுதுவது கட்டாயம் ஆகும். எனவே மாணவர்களே, முதலாவது வினாவிற்கு செல்வோம். இந்த பந்தியுடன் தொடர்புடைய முதலாவது வினா இவ்வாறு இருக்கிறது. உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படுபவை எவை? முதலாவது வினா, உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படுபவை எவை என்ற வினா இருக்கிறது. ஆம் பிள்ளைகளே, இங்கே பந்தியில் நாம் பார்த்தால் இன்று உலகளாவிய ரீதியில் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை அதிகரித்துள்ளது என்று அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. எனவே இங்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை அதிகரித்துள்ளது என்பதையே இங்கு வினாவாக உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படுபவை எவை என்று வினவப்பட்டுள்ளது. எனவே பிள்ளைகளே, நீங்கள் இங்கு விடை எழுதும் பொழுது பிளாஸ்டிக், காட்புள்ளி, பொலித்தீன் என்று விடை எழுத வேண்டும். பிளாஸ்டிக், காட்புள்ளி, பொலித்தீன் என்ற விடையினை நீங்கள் எழுத வேண்டும். அவ்வாறு இல்லாத விடத்து பிளாஸ்டிக் என்பதற்கு பதிலாக நெகிழி, காட்புள்ளி, பொலித்தீன் என்ற விடையினை எழுத முடியும். எனவே மாணவர்களே, இந்த இரு விடைகளில் ஏதாவது ஒரு விடையை நீங்கள் பொருத்தமாக இங்கு எழுத வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது வினா இவ்வாறு இருக்கிறது. உக்களடையாத பொருட்களை பயன்படுத்துவதால் எது மாசுபடுகின்றது? உக்களடையாத பொருட்களை பயன்படுத்துவதால் எது மாசுபடுகின்றது? ஆம், இங்கே இருக்கின்ற பந்தியில் இறுதியாக நாம் பார்ப்போம், இதன் பாவனையால் நாம் வாழும் சூழல் மாசடைகின்றது என்று காணப்படுகின்றது. இங்கு மாசடைகின்றது என்று காணப்படுகின்றது, வினாவில் மாசுபடுகின்றது என்று வினவப்பட்டுள்ளது. ஆம் பிள்ளைகளே, உங்களுடைய வாசிப்பு திறன் சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விடயங்களை உங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு சொல்லுக்கு பதிலாக சற்று வித்தியாசமாக அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு சொல்லை நீங்கள் அறிவதற்கு சிறந்த வாசிப்பு அவசியமாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளே, வினா இவ்வாறு இருக்கிறது. உக்களடையாத பொருட்களை பயன்படுத்துவதால் எது மாசுபடுகின்றது? அப்படியாயின் பிள்ளைகளே, இதற்கு சரியான விடை நாம் வாழும் சூழல் என்று எழுத வேண்டும். நாம் வாழும் சூழல் என்று எழுத வேண்டும். அவ்வாறு இல்லாது சூழல் என்ற விடையினை மட்டும் எழுதும் பொழுது அங்கே ஒரு பிரச்சினை தோன்றக்கூடியதாக இருக்கும். காரணம், ஒரு வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. பென்சில் என்னுடைய அப்பா எனக்கு பென்சில் வாங்கி தந்தார் என்று அமைகிறது. ஒரு வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது, என்னுடைய அப்பா எனக்கு பென்சில் வாங்கி தந்தார் என்ற வாக்கியத்திலிருந்து ஒரு வினா இவ்வாறு இருக்கிறது. பென்சில் வாங்கி தந்தவர் யார்? பென்சில் வாங்கி தந்தவர் யார் என்று கேள்வி வரும்பொழுது அங்கு எழுத வேண்டிய விடையாக என்னுடைய அப்பா என்று எழுத வேண்டியிருக்கிறது. வெறுமனே அப்பா என்ற விடையை எழுதும் பொழுது அந்த விடை பிழையாக அமையும். காரணம், வாக்கியத்தில் என்னுடைய அப்பா எனக்கு பென்சில் வாங்கி தந்தார் என்று இருக்கிறது. எனவே பென்சில் வாங்கி தந்தவர் யார் என்று கேட்டால் என்னுடைய அப்பா என்று எழுதப்பட வேண்டும். அதே போலதான் பிள்ளைகளே, இங்கு உக்களடையாத பொருட்களை பயன்படுத்துவதால் எது மாசுபடுகின்றது, நாம் வாழும் சூழல் மாசுபடுகின்றது என்று எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகள், அடுத்ததாக நாம் இந்த முதலாவது வினாவிலே இருக்கின்ற மூன்றாவது வினாவிற்கு செல்வோம். பந்தியில் வந்துள்ள உயர்தினை பலர்பால் படர்க்கை எதிர்கால வினை சொல்லை தெரிந்து எழுதுக. பந்தியில் வந்துள்ள உயர்தினை பலர்பால் படர்க்கை எதிர்கால வினை சொல்லை தெரிந்து எழுதுக. ஆம் பிள்ளைகளே, இங்கே நீங்கள் பந்தியை வாசிக்கும் பொழுது இன்று உலகளாவிய ரீதியில் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை அதிகரித்துள்ளது. பிளாஸ்டிக்கை தமிழில் நெகிழி என்றும் கூறுவர். பிளாஸ்டிக்கை தமிழில் நெகிழி என்றும் கூறுவர் என்றிருக்கிறது. ஆம், அந்த பந்தியை நீங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கின்ற உயர்தினை பலர்பால் படர்க்கை எதிர்கால வினை சொல்லாக கூறுவர் என்ற சொல் இருக்கிறது. எனவே இதற்கான விடை கூறுவர் என்ற விடை மிக பொருத்தமாக இருக்கும். அதேபோல் அடுத்த வினா நான்காவது வினா, கடினம் என்ற சொல்லுக்கு பந்தியில் உள்ள எதிர்கருத்து சொல்லை இனங்கண்டு எழுதுக. கடினம் என்ற சொல்லுக்கு பந்தியில் உள்ள எதிர்கருத்து சொல்லை இனங்கண்டு எழுதுக. ஆம், பந்தியில் கடினம் எனும் சொல்லுக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்கருத்து சொல் இலகு. அங்கு இலகுவாக பெறக்கூடியவை என்றிருக்கிறது. எனவே அந்த சொல்லிலிருந்து கடினம் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து இலகு என்று நாம் எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகள், நீங்கள் இங்கு ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பகுதியை நீங்கள் பரீட்சையில் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறந்த மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஒத்த கருத்து எதிர்கருத்து போன்ற பல விடயங்களை நீங்கள் வீட்டிலிருந்து மனனம் செய்து கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அடுத்த வினாவிற்கு செல்வோம் பிள்ளைகள். ஐந்தாவது வினா, மாசடைகின்றது என்ற சொல்லை பிரித்து எழுதுக. மாசடைகின்றது என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆம், அந்த சொல்லை உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதிகமாக பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் போன்ற பயிற்சிகளை அதிகமாக செய்திருப்பீர்கள். அந்த வகையில் மாசடைகின்றது என்ற சொல்லை பிரித்தெழுதும் பொழுது மாசு சக அடைகின்றது என்று எழுதப்பட வேண்டும். மாசு சக அடைகின்றது என்று எழுதப்பட வேண்டும். ஆம், அந்த முதலாவது வினாவில் இருக்கின்ற பந்தியுடன் தொடர்புடைய வினாவிலே ஆறாவது வினாவும் இறுதி வினாவுமாக இருக்கிறது. பருவம் எனும் சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. பருவம் எனும் சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. ஆம், பருவம் எனும் சொல்லுக்கு பந்தியில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்து சொல் காலம் என்ற சொல் இருக்கிறது. எனவே அந்த வினாவிற்கான விடை காலம் என்று எழுதப்பட வேண்டும். ஆம் பிள்ளைகளே, நாம் இப்பொழுது முதலாவது பந்தியுடன் தொடர்புடையதான முதலாவது வினாவில் இருந்த ஆறு வினாக்களை பார்த்தோம். அடுத்த வினா இரண்டாவது வினா. இரண்டாவது வினாவிற்கான அறிவுறுத்தல் இவ்வாறு அமைகின்றது. கீழ்வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்களாக எழுதுக. கீழ்வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்களாக எழுதுக. சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன: மொழி, தொடர்பாடல், நாம், சிறந்த, மிகச், ஊடகமாகும், பேசும். ஆம் பிள்ளைகள், இதேபோல பல வினாக்கள் புலமை பரிசில் பரீட்சையில் இதற்கு முன்னரான காலங்களில் அதிகமாக வந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமாக வாசிக்கும் பொழுது இந்த விடயத்தினை உங்களால் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அதேபோல் இந்த சொற்களை ஒழுங்கமைக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக மாற்றும் பொழுது நாம் பயனிலையை கண்டுகொள்ள வேண்டும். முதலாவது பயனிலையை கண்டுகொண்ட பிறகுதான் நாம் எழுவாயை கண்டுபிடிக்க முடியும். அதன் பிறகுதான் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு வாக்கியமாக எம்மால் எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், இங்கு இருக்கின்ற சொற்களை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மொழி தொடர்பாடல் நாம் சிறந்த மிகச் ஊடகமாகும் பேசும் என்று இருக்கிறது. ஆம் பிள்ளைகள், அப்படியாயின் இந்த சொற்களிலே இருக்கக்கூடிய பயனிலையாக ஊடகமாகும் என்ற சொல் வர வேண்டும். அப்படியாயின் ஊடகமாகும் என்ற சொல் பயனிலையாக இருக்கும் பொழுது எது ஊடகமாகும்? ஆம், மொழி என்ற விடை அங்கு நமக்கு வரும். மொழி ஊடகமாகும். அப்படியாயின் எப்படியான மொழி? ஆம், இப்பொழுது இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது நாம் பேசும் மொழி மிகச் சிறந்த தொடர்பாடல் ஊடகமாகும். ஆம் பிள்ளைகளே, நாம் பேசும் மொழி மிகச்சிறந்த தொடர்பாடல் ஊடகமாகும். இப்படியான வினாக்கள் நீங்கள் அதிகமாக செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் புலமை பரிசல் பரீட்சையில் பகுதி இரண்டு வினாத்தாள் இரண்டில் வருகின்ற இப்படியான வினாக்களிலிருந்து முழு புள்ளிகளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வினாவிலிருந்து இரண்டாவது வினா இருக்கிறது இவ்வாறு. அதற்குரிய சொற்கள் இப்படி இருக்கின்றன. மிகவும் செய்வதை உழவர்கள் விரும்புவர் பாடி ஆடிப் வேலை. மீண்டும் கூறுகிறேன், மிகவும் செய்வதை உழவர்கள் விரும்புவர் பாடி ஆடிப் வேலை. ஆம் பிள்ளைகளே, இங்கு இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது விரும்புவர் என்ற சொல் இங்கு பயனிலையாக வரும். யார் விரும்புவர் என்று வரும் பொழுது உழவர்கள் என்ற விடை எழுவாயாக வரும். எனவே இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது உழவர்கள் ஆடிப்பாடி வேலை செய்வதை மிகவும் விரும்புவர். உழவர்கள் ஆடிப்பாடி வேலை செய்வதை மிகவும் விரும்புவர். ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இந்த சொற்களை ஒழுங்கமைத்து வாக்கியங்களாக்குகின்ற பயிற்சி தொடர்பாக நாம் பார்த்தோம். இப்படியான வினாக்கள் உங்களுடைய மாதிரி வினாத்தாள்களில் அதிகமாக நீங்க செய்திருப்பீர்கள். இனிமேலும் செய்யும் பொழுது மிக கவனமாக அது தொடர்பான பயிற்சியினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிள்ளைகள், அடுத்த வினாவிற்கு செல்வோம். மூன்றாவது வினா. மூன்றாவது வினாவில் அதனுடைய அறிவுறுத்தல் இவ்வாறு இருக்கிறது. பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. முதலாவது இருக்கின்ற முதலாவதாக இருக்கின்ற வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. அப்பா, அம்மா, அண்ணா ஆகிய மூவரும் எனது கற்றலுக்கு உதவி புரிகின்றனர். அப்பா, அம்மா, அண்ணா ஆகிய மூவரும் எனது கற்றலுக்கு உதவி புரிகின்றனர். ஆம் பிள்ளைகளே, இங்கே இருக்கின்ற அப்பா, அம்மா, அண்ணா ஆகிய மூன்று சொற்களும் ஒரே வகையான சொற்கள், உறவு முறை சொற்கள். எனின் அப்படியாக இருக்கும் பொழுது அங்கே மூன்று சொற்கள் இருக்கும் பொழுது முதலாவதாக இருக்கின்ற இரண்டு சொற்களுக்கு இடையில் நாம் நிச்சயமாக காட்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். எனவே அப்பா காட்புள்ளி, அம்மா காட்புள்ளி, அண்ணா ஆகிய மூவரும் எனது கற்றலுக்கு உதவி புரிகின்றனர். எனவே உதவி புரிகின்றனர் என்று முடிகின்ற அந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை இட வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளே, இரண்டாவது வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. நேற்றிரவு பெய்த பெரும் மழையினால் பல பிரதேசங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு பெய்த பெரும் மழையினால் பல பிரதேசங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆம் பிள்ளைகளே, இங்கு மழை பெய்ததன் காரணமாக பிரதேசங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தமான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாக்கியத்திற்கு இறுதியாக ஒரு முற்றுப்புள்ளியை மாத்திரம் நாம் இட வேண்டும். ஆம், அடுத்ததாக மூன்றாவது வினா இவ்வாறு இருக்கிறது. மூன்றாவது வாக்கியம் இந்த படத்தை இங்கே வைத்தது யார், இந்த படத்தை இங்கே வைத்தது யார். ஆம், இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு வினா வாக்கியம். எனவே இங்கு இறுதியில் ஒரு வினாக்குறியை நாம் அல்லது கேள்விக்குறி என்று சொல்லுவோம், அந்த வினாக்குறியினை இங்கு இட வேண்டும். அடுத்ததாக நான்காவது வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. காவல் அதிகாரி இங்கே வரிசையாக நிற்க வேண்டும் என்று எல்லோரிடமும் சத்தமாக கூறினார். காவல் அதிகாரி இங்கே வரிசையாக நிற்க வேண்டும் என்று எல்லோரிடமும் சத்தமாக கூறினார். ஆம்பிள்ளைகளே, இங்கு காவல் அதிகாரி கூறிய கூற்று அப்படியே வந்திருக்கிறது. எனவே அவர் கூறிய இங்கே வரிசையாக நிற்க வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக நாம் மேற்கோள் குறியை இட வேண்டும். எனவே இந்த வாக்கியத்தில் காவல் அதிகாரி என்ற சொல்லுக்கு அடுத்ததாக ஒரு காற்புள்ளியை நாம் நிச்சயமாக காட்ட வேண்டும். காரணம், காவல் அதிகாரி இங்கே வரிசையாக நிற்க வேண்டும் என்று எல்லோரிடமும் சத்தமாக கூறினார் என்று இருக்கிறது. எனவே காவல் அதிகாரி தான் இந்த விடயத்தை கூறுகிறார் என்றபடியினால், காவல் அதிகாரி என்ற சொல்லுக்கு அடுத்ததாக ஒரு காற்புள்ளியை இட்டு அதற்கு பிறகு அவர் கூறிய அந்த கூற்றுக்கு மேற்கோள் குறி காட்ட வேண்டும். எனவே காவல் அதிகாரி, காற்புள்ளி, அதற்கு அடுத்ததாக மேற்கோள் குறி ஆரம்பம், இங்கே வரிசையாக நிற்க வேண்டும், மேற்கோள் குறி முடிவு என்று எல்லோரிடமும் சத்தமாக கூறினார் என்று அந்த இறுதி இடத்தில் நாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். அடுத்த வாக்கியம் பிள்ளைகள், அக்கா எனக்கு ஒரு கதிரை தாருங்கள், அக்கா எனக்கு ஒரு கதிரை தாருங்கள். ஆம் பிள்ளைகளே, நாம் இங்கு பார்க்கும் பொழுது அக்கா என்று ஒருவரை சாதாரணமாக அழைத்து கதிரை தாருங்கள் என்று கேட்கின்றபடியினால், அக்கா என்ற சொல்லுக்கு அடுத்ததாக நாம் ஒரு காற்புள்ளியை இட வேண்டும். எனவே அக்கா என்று காட்புள்ளியிட்டு எனக்கு ஒரு கதிரை தாருங்கள் என்ற சொல்லுக்கு அடுத்ததாக வாக்கியத்தின் இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளியை இட வேண்டும். எனவே அக்கா, காட்புள்ளி, எனக்கு ஒரு கதிரை தாருங்கள் என்ற இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை நாம் இட வேண்டும். சரி மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாம் புலமை பரிசில் பரீட்சையில் வருகின்ற வினாபத்திரம் இரண்டில் இருக்கின்ற தமிழ் பகுதியில் வருகின்ற வினாக்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அதில் பிரதானமான மூன்று வினாக்களை நாம் பார்த்தோம். ஆம் பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை ஒன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன். கதையின் தலைப்பு பெருமை. ஒரு ஊரிலே முல்லா என்ற நகைச்சுவையாளர் இருந்தார். அங்கு அநேகமான மக்கள் முல்லாவின் ஊரிலே இருந்தார்கள். அங்கு திடீரென ஒருவர் அந்த ஊரிற்கு வந்தார். அவர் எல்லோரிடமும், இந்த உலகத்தில் இருக்கின்ற அதிகமான விடயங்களை தனக்கு தெரியும் என்று எல்லோரிடமும் பெருமையாக கூறிக்கொண்டிருப்பார். தன்னிடம் எந்த வினாவை கேட்டாலும் அதற்கு தான் பதிலளிப்பதாகவும் கூறினார். இவ்வாறு இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இவருடைய நடவடிக்கை நாளுக்கு நாள் இன்னும் மோசமாகிக் கொண்டே சென்றது. ஒவ்வொரு இடமும் சென்று நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கும் பொழுது நான் அதற்கு சரியான விடையினை ஒரே நொடியில் கூறிவிடுவேன். அவ்வாறு நான் கூறிவிட்டால் நான் உங்களிடமிருந்து கேட்கும் விடயத்தை அல்லது கேட்கும் பொருளை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று மக்களிடம் இவர் வாதாடினார். இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது விடயம் முல்லாவிற்கு தெரிய வந்தது. ஒரு நாள் முல்லா தனது தோட்டத்திற்கு சென்று வரும் வழியில் மக்கள் அதிகமானோர் கூடியிருப்பதை கண்டார். முல்லா வந்து பார்த்தார். அங்கே மக்கள் எல்லோரும் மேலும் கீழுமாக விழித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஆம், அப்பொழுது அங்கிருந்த ஒருவரை கூப்பிட்டு, என்ன விடயம், இங்கு என்ன நடக்கிறது என்று முல்லா கேட்டார். அப்பொழுது ஒருவர் கூறினார், இந்த அறிவாளி இருக்கிறார் தானே, இந்த அறிவாளி நாம் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான விடையினை ஒரே நொடியில் கூறிவிடுகிறார். அவ்வாறு கூறிவிட்டு அவர் கேட்கும் பொருளை எங்களிடமிருந்து மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அவர் எங்களை வற்புறுத்துகிறார் என்று கூறினார். ஆம், அப்பொழுது அந்த அறிவாளியின் சத்தம் இன்னும் ஓங்கியது. ஆம், இங்கு யார் இருக்கிறார்கள்? என்னிடம் கேள்வியை கேட்பதற்கு இங்கு ஒருவரும் இல்லையா என்று தனது பெருமையுடனான நடவடிக்கையை அங்கே செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது முல்லா யோசித்தார். ஆம், இவருடைய பெருமையை எவ்வாறு அடக்க முடியும் என்று யோசித்தார். ஆம், அப்பொழுது உடனடியாக முல்லா முன்னே வந்து, நான் உங்களிடம் ஒரு வினாவினை கேட்கிறேன். அந்த வினாவிற்கு நீங்கள் பதிலை கூறவில்லை என்றால் இந்த ஊரை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று கூறினார். அதற்கு அந்த அறிவாளி, சாரி, வினாவிற்கான பதிலை நான் கூறிவிட்டால் நீ இந்த ஊரை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று முல்லாவிடம் வேண்டினார். சரி என்றதும் முல்லா கேள்வியை கேட்டார். கேள்வி இவ்வாறாக இருந்தது. எனது வீட்டிலே நேற்றிரவு ஒருவர் திருடிக்கொண்டு சென்று விட்டார். அந்த திருடன் யார் என்று கேட்டார். அறிவாளி பதில் சொல்ல தடுமாறினார். ஆம், அந்த வினாவிற்கு பதில் தெரியாது. பல நொடிகள் யோசித்தான். அப்பொழுதுதான் அறிவாளிக்கு புரிந்தது, தான் தான் பெரியவர் என்ற பெருமைத்தனம் தனக்கு இருக்கக்கூடாது என்று முல்லாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றார். ஆம் பிள்ளைகளே, இந்த கதையினை தொடர்ந்து அடுத்ததாக நான்காவது பிரதான வினாவிற்கு செல்வோம். இந்த வினாவிற்கான அறிவுறுத்தல், பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான விடையினை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான விடையினை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. முதலாவது விடயம், மயில் அகவும் என்பது போல குருவி இடைவெளி. மயில் அகவும் என்பது போல குருவி இடைவெளி. ஆம், விடைகள் இவ்வாறு இருக்கின்றன. கத்தும், பேசும், கீச்சிடும். ஆம் மாணவர்களே, எந்த விடை சரியானதாக இருக்கும்? மயில் அகவும் என்பது போல குருவி கத்தும் என்ற விடை சரியா, பேசும் என்ற விடை சரியா, கீச்சிடும் என்ற விடை சரியா? ஆம், கீச்சிடும் என்ற விடைதான் சரி. நாம் ஏற்கனவே தொனி மரபுகள் நாம் படித்திருப்போம். ஒவ்வொரு பிராணியினதும் தொனிகளை நாம் கூறும் மரபு சொற்களை நாம் பாடமாக்கி இருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதிலே குருவி கீச்சிடும் என்று நாம் படித்திருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது விடயம், வாழையின் இளையது குட்டி என்பது போல எலுமிச்சையின் இளையது இடைவெளி. வாழையின் இளையது குட்டி என்பது போல எலுமிச்சையின் இளையது. விடைகள், குட்டி, கன்று, பிள்ளை. ஆம் பிள்ளைகள், எந்த விடை மிகச் சரியானதாக இருக்கும்? வாழையின் இளையது குட்டி என்பது போல எலுமிச்சையின் இளையது இடைவெளி. ஆம், குட்டி, கன்று, பிள்ளை. சரியான விடை கன்று என்று வரும். ஆம், மூன்றாவது விடயம், பெண் குதிரையை வடவை என்று அழைப்பது போல ஆண் மானை இடைவெளி என்று அழைப்பர். பெண் குதிரையை வடவை என்று அழைப்பது போல ஆண் மானை என்று அழைப்பர். ஆம் பிள்ளைகளே, விடைகளாக கடுவன், பிணை, களை என்ற சொற்கள் உள்ளன. கடுவன், பிணை, களை என்ற சொற்கள் உள்ளன. பெண் குதிரையை வடவை என்று அழைப்பது போல. ஆம் பிள்ளைகளே, நீங்கள் இங்கு தெளிவாக இருக்க வேண்டும். பெண் குதிரை வடவை என்று அழைப்பது போல இங்கு பெண் மானை கேட்கவில்லை, ஆண் மானை இடைவெளி என்று அழைப்பர். அதாவது ஆண் மானை எவ்வாறு அழைப்பர்? ஆம், ஆண் மானை நாம் கலை என்று அழைப்போம். எனவே அதற்கான சரியான விடை கலை என்று வர வேண்டும். அடுத்த விடயம், கண் திறத்தல் எனும் மரபு தொடரின் கருத்து இடைவெளி என்பதாகும். கண் திறத்தல் எனும் மரபு தொடரின் கருத்து இடைவெளி என்பதாகும். விடைகளாக, நித்திரை விட்டு எழும்புதல், அதிர்ச்சி அடைதல், அறிவுண்டாதல். விடைகளாக, நித்திரை விட்டு எழும்புதல், அதிர்ச்சி அடைதல், அறிவுண்டாதல். ஆம் பிள்ளைகளே, கண் திறத்தல் எனும் மரபு தொடர் குறிக்கும் சரியான கருத்து யாது? ஆம், சரியான கருத்து அறிவுண்டாதல் என்ற கருத்துதான், என்ற பொருள்தான் அங்கு சரியாக இருக்கும். எனவே கண் திறத்தல் எனும் மரபு தொடரின் கருத்து அறிவுண்டாதல் என்பதாகும் என்று வர வேண்டும். ஆம், அடுத்ததாக அதிலே இருக்கின்ற ஐந்தாவது விடயமாக, ஓட்டமும் நடையும் என்ற இணைமொழியின் கருத்து இடைவெளி என்பதாகும். ஓட்டமும் நடையும் என்ற இணைமொழியின் கருத்து கோடு என்பதாகும். விடைகள் இவ்வாறு இருக்கின்றன: விரைவாக, மெதுவாக, கவனமாக. விரைவாக, மெதுவாக, கவனமாக. ஆம் பிள்ளைகளே, ஓட்டமும் நடையும் என்ற இணைமொழியின் கருத்து நிச்சயமாக விரைவாக என்றுதான் அர்த்தப்படும். எனவே ஓட்டமும் நடையும் என்ற இணைமொழியின் கருத்து விரைவாக என்பதாகும் என்ற விடை மிகச் சரியானதாக இருக்கும். ஆம் பிள்ளைகளே, அடுத்த வினாவாக ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினாவிலே அதனுடைய அறிவுறுத்தல் இவ்வாறு இருக்கிறது: பின்வரும் சுருக்க குறியீடுகள் குறித்து நிற்கும் விரிவாக்கத்தினை எழுதுக. பின்வரும் சுருக்க குறியீடுகள் குறித்து நிற்கும் விரிவாக்கத்தினை எழுதுக. முதலாவதாக இ ஓ கூ என்றிருக்கிறது. இ ஓ கூ. ஆம் பிள்ளைகளே, இதற்கான விரிவாக்கமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்று எழுத வேண்டும். இ ஓ கூ என்று வரும்பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக தே க நி. தே க நி. ஆம் பிள்ளைகள், அதற்கான விரிவாக்கமாக தேசிய கல்வி நிறுவகம் என்று எழுத வேண்டும். தே க நி என்று வரும்பொழுது தேசிய கல்வி நிறுவகம் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளே, மூன்றாவதாக, மூன்றாவது சுருக்க குறியீடாக இ ம வ என்று இருக்கிறது. இ ம வ. ஆம் பிள்ளைகளே, இதற்கான விரிவாக்கமாக இலங்கை மத்திய வங்கி என்று எழுத வேண்டும். இலங்கை மத்திய வங்கி என்று எழுத வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளே, நான்காவது சுருக்க குறியீடாக வே நோ பி. வே நோ பி. ஆம் பிள்ளைகளே, இதற்கான சரியான விரிவாக்கமாக வெளி நோயாளர் பிரிவு என்று எழுத வேண்டும். வெளி நோயாளர் பிரிவு என்று எழுத வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது சுருக்க குறியீடாக இ பே கூ என்று இருக்கிறது. இ பே கூ. ஆம் பிள்ளைகளே, அதற்கு மிகச் சரியானதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்று எழுத வேண்டும். இ பே கூ என்பதன் விரிவாக்கமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்று எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, உங்களுடைய பாடநூலில் இருக்கின்ற சுருக்க குறியீடுகளுக்கு மேலதிகமாக இருக்கின்ற சுருக்க குறியீடுகள் அதிகமாக நீங்கள் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும். அவற்றை எழுதி பார்த்து வைத்திருக்க வேண்டும். அவற்றிலிருந்து உங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சைக்கு அநேகமாக வினாக்கள் வரலாம். எனவே இந்த சுருக்க குறியீடுகள் எழுதும் பொழுது ஒரு எழுத்து பிழையேனும் நீங்கள் விடும் பொழுது அந்த விடை முற்றிலும் தவறான விடையாக அமையும். எனவே எழுத்து பிழை இல்லாது மிகவும் கவனமாக எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் ஆறாவது வினாவிற்கு செல்வோம். பின்வரும் ஒவ்வொரு தொடர்மொழிக்கும் பொருத்தமான தனிச்சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. பின்வரும் ஒவ்வொரு தொடர்மொழிக்கும் பொருத்தமான தனிச்சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ஆம் பிள்ளைகளே, இங்கிருக்கின்ற முதலாவது விடயம், முதலாவது தொடர்மொழி, முனிவர்கள் வசிக்கும் இடம். முனிவர்கள் வசிக்கும் இடம். விடைகளாக பண்ணசாலை, பாஞ்சாலை, ஆச்சிரமம். பண்ணசாலை, பாஞ்சாலை, ஆச்சிரமம். ஆம் பிள்ளைகளே, முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம் என்ற விடைதான் சரியான விடையாக இருக்கும். அதேபோல் பிள்ளைகள், அதில் இருக்கின்ற இரண்டாவது தொடர்மொழி, அனைத்து உடைமைகளையும் இழந்தவன். அனைத்து உடைமைகளையும் இழந்தவன். விடைகள் கைதி, அனாதை, அகதி. கைதி, அனாதை, அகதி. அனைத்து உடைமைகளையும் இழந்தவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? ஆம் பிள்ளைகளே, அகதி என்று அழைக்கப்படுவான். காரணம், தாய் தந்தையரை இழந்தவரை நாம் அனாதை என்று சொல்லுவோம், சிறை தண்டனை பெற்றவரை நாம் கைதி என்று சொல்லுவோம், அனைத்து உடைமைகளையும் இழந்தவரை நாம் அகதி என்று சொல்லுவோம். அடுத்ததாக மூன்றாவது தொடர்மொழி, யாருக்கும் எதையும் கொடுக்காதவன். யாருக்கும் எதையும் கொடுக்காதவன். உலோபி, வல்லல், தீர்க்கதரிசி. யாருக்கும் எதையும் கொடுக்காதவன், உலோபி, வல்லல், தீர்க்கதரிசி. ஆம், யாருக்கும் எதையும் கொடுக்காதவன் உலோபி என்ற சொல்தான் சரி. உலோபி என்றுதான் நாம் அதற்கு ஒரு மொழியினை கூறுவோம். அடுத்ததாக பிள்ளைகளே, நான்காவது தொடர்மொழியாக, தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர். தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர். ஆம், விடைகள் இவ்வாறு இருக்கின்றன பிள்ளைகளே, வாக்காளர், வேட்பாளர், அமைச்சர். வாக்காளர், வேட்பாளர், அமைச்சர். தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? ஆம், தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் நிச்சயமாக வேட்பாளர் என்று அழைக்கப்படுவார். ஆம், வேட்பாளர் என்ற சொல் அதற்கு மிகச் சரியான விடையாக இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவது வினா, இந்த ஐந்தாவது தொடர்மொழி, அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் கூறும் நூல். அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் கூறும் நூல், கலைக்களஞ்சியம், சஞ்சிகை, அகராதி. கலைக்களஞ்சியம், சஞ்சிகை, அகராதி. ஆம் பிள்ளைகளே, எது மிக பொருத்தமாக இருக்கும்? அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் கூறும் நூல் அகராதி என்று நாம் சொல்லுவோம். எனவே அகராதி என்ற சொல்தான் அதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பறவை சம்பந்தமான ஒரு விடயத்தை உங்களுடன் பகிரலாம் என்று நினைக்கிறேன். எனவே காடை என்ற பறவை தொடர்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காடை முட்டை மிகவும் சிறியதாகவும் கருப்பு மற்றும் சாம்பல் நிறங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காடை பறவை சம்பந்தமாக ஒரு சிறிய விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆம், காடை. காடை என்பது ஒரு பறவை இனமாகும். இவை புதர் காடுகளிலும் புல்வெளிகளிலும் வாழும் சிறிய பறவை இனமாகும். இவை செம்பழுப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளிகளும் கரும் புள்ளிகளும் கலந்திருக்கும் வர்ணத்தையும் சிறிய வாளையும் கொண்ட பறவையாகும். மண்ணில் குழிதோண்டி புல், வைக்கோல் முதலியவற்றின் மூலம் சிறிய கூடு அமைத்து வாழும். கோடை காலத்திலேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். இவை பல ஒன்று சேர்ந்து கூட்டமாகவே வாழ்கின்றன. பெரும்பாலும் தானியங்களையும் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளையுமே உண்கின்றன. விவசாயிகளின் இன்னொரு நண்பன் காடை ஆகும். இந்த காடை பறவை உலகெங்கும் காணப்படுகின்றது. யாம் பிள்ளைகளே, இந்த காடை முட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காடை பறவை சம்பந்தமாக ஒரு சிறிய விடயத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். அடுத்ததாக நாம் அடுத்த வினாவிற்கு செல்வோம். அடுத்த வினா இவ்வாறு இருக்கிறது. பின்வரும் ஒவ்வொரு வசனமும் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. இதனுடைய அறிவுறுத்தல், பின்வரும் ஒவ்வொரு வசனமும் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. ஆம் பிள்ளைகளே, முதலாவது வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. நரியும் ஓனாயும் நீண்ட நாட்களாக சிங்கத்திடமிருந்து தப்பித்துக் கொண்டு இருந்தது. நரியும் ஓனாயும் நீண்ட நாட்களாக சிங்கத்திடமிருந்து தப்பித்து கொண்டு இருந்தது. இந்த வாக்கியம் சரியானதா பிழையானதா? ஆம் பிள்ளைகளே, இப்படியான பயிற்சிகள் வினாபத்திரம் இரண்டிலே உங்களுக்கு அதிகமாக வரும். இது தொடர்பான சரியான விடைகளை நீங்கள் எழுதுவதற்கு திணைப்பால் என் இடம் சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் இந்த வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையினை உங்களால் எழுதவும் தெரிவு செய்யவும் முடியும். எனவே இங்கு இருக்கின்ற நரியும் ஓனாயும் நீண்ட நாட்களாக சிங்கத்திடமிருந்து தப்பித்துக் கொண்டு இருந்தது. ஆம், இங்கு இருக்கின்ற இந்த வாக்கியம் ஒரு பிழையான வாக்கியமாக இருக்கிறது. காரணம், நரியும் ஓனாயும் என்று வரும்பொழுது அவை அங்கு பண்மையாக இருக்கின்றன, ஆனால் இருக்கின்ற பயனிலை இருந்தது என்று ஒருமையில் இருக்கிறது. எனவே இந்த வாக்கியம் ஒரு பிழையான வாக்கியம். நரியும் ஓனாயும் நீண்ட நாட்களாக சிங்கத்திடமிருந்து தப்பித்துக் கொண்டு இருந்தது என்ற வாக்கியம் பிழை. அடுத்ததாக இரண்டாவது வாக்கியம், காலை நேர தென்றலுக்கு காட்டில் உள்ள மரங்கள் அசைந்தாடின. ஆம் பிள்ளைகளே, கவனமாக செவிமடுக்கும் பொழுது இந்த வாக்கியத்தை உங்களால் சரியானதா பிழையானதா என்று உங்களால் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். காலை நேர தென்றலுக்கு காட்டில் உள்ள மரங்கள் அசைந்தாடின. ஆம், இங்கு இருக்கின்ற அசைந்தாடின என்ற பயனிலேயே வைத்துக் கொண்டு எவை அசைந்தாடின என்று கேட்கும் பொழுது மரங்கள் என்ற சொல் தெளிவாக எழுவாய் அமைகின்றது. மரங்கள் அசைந்தாடின. ஆம், எப்படியான நேரத்தில் எங்குள்ள மரங்கள் அசைகின்றன? காலை நேர தென்றலுக்கு, காலை நேரத்தில் வீசுகின்ற அந்த தென்றலுக்கு காட்டில் உள்ள மரங்கள் அசைந்தாடின என்று எழுதும் பொழுது இந்த வாக்கியம் மிகச் சரியான வாக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த வாக்கியத்திற்கு நாம் சரி என்ற விடையினை எழுத வேண்டும். மூன்றாவது வாக்கியம், விவசாயினால் வெருளிகள் வரிசையாக அடுக்கப்பட்டது. விவசாயினால் வெருளிகள் வரிசையாக அடுக்கப்பட்டது. ஆம் பிள்ளைகளே, இந்த வாக்கியம் சரியானதா பிழையானதா? விவசாயினால் வெருளிகள் வரிசையாக அடுக்கப்பட்டது. இங்கு இருக்கின்ற பயனிலை அடுக்கப்பட்டது என்று எழுதும் பொழுது அது ஒருமையில் வருகின்ற பொழுது நாம் அடுக்கப்பட்டது, எது அடுக்கப்பட்டது என்று கேட்க வேண்டும். அப்படியாயின் விவசாயினால் வெருளிகள் வரிசையாக அடுக்கப்பட்டது என்று இருக்கிறது. எனவே எது அடுக்கப்பட்டது என்று கேட்கும் பொழுது வெருளி என்று வர வேண்டும். ஆனால் இங்கு வாக்கியத்தில் வெருளிகள் என்று இருக்கின்றது. எனவே இங்கு இருக்கின்ற இந்த வாக்கியம் ஒரு பிழையான வாக்கியம். விவசாயினால் வெருளிகள் வரிசையாக அடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது பிழையான வாக்கியம். அங்கு அடுக்கப்பட்டன என்று எழுதப்பட வேண்டும். எனவே இது போன்ற வாக்கியங்களை நீங்கள் சரியாக இனம் காண்பதற்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டும், அதிகமான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியானது பிள்ளைகளே உங்களுக்கு இந்த பகுதி இரண்டில் இருக்கின்ற தமிழ் பாடம் சம்பந்தமான தமிழ் வினாக்கள், ஆரம்பத்தில் இருக்கின்ற வினாக்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு இலகுவாக விடையளிக்க கூடியதாக இருப்பதோடு இறுதியாக வருகின்ற வாக்கியம் எழுதுகின்ற பகுதியிலும் நீங்கள் முழு புள்ளிகளை பெற முடியும். எனவே சிறந்த வாசிப்பு திறனும் சிறந்த கிரகித்தல் திறனும் அதேபோல் மனனம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் நீங்கள் கட்டாயமாக வளர்த்து கொள்ள வேண்டியவை ஆகும். ஆம் பிள்ளைகளே, அடுத்த வாக்கியத்திற்கு செல்வோம். நான்காவது வாக்கியம், மேகக்கூட்டங்கள் மலையின் மேலே கலைந்து செல்கின்றது. மேகக்கூட்டங்கள் மலையின் மேலே கலைந்து செல்கின்றது. ஆம் பிள்ளைகளே, இந்த வாக்கியம் சரியானதா பிழையானதா? மேகக்கூட்டங்கள் மலையின் மேலே கலைந்து செல்கின்றது. ஆம், செல்கின்றது என்று இருக்கிறதன் காரணமாக எது செல்கிறது என்று கேட்டால் மேக கூட்டங்கள் என்று வருகின்றது. ஆம், அப்படியாக இருக்கும் பொழுது எது செல்கின்றது என்று கேட்கும் பொழுது மேக கூட்டம் என்று வந்திருக்க வேண்டும். இங்கு மேக கூட்டங்கள் என்று வருவதனால் இங்கு இந்த வாக்கியம் ஒரு பிழையான வாக்கியமாக இருக்கிறது. மேக கூட்டங்கள் மலையின் மேலே கலைந்து செல்கின்றது என்று இருக்கிறது. இங்கு கலைந்து செல்கின்றன என்று வந்திருக்க வேண்டும். எனவே இந்த வாக்கியம் ஒரு பிழையான வாக்கியம். அடுத்ததாக ஐந்தாவது வாக்கியமாக, மக்கள் திரளாக ஒன்று கூடி தலைவரை வரவேற்றனர். மக்கள் திரளாக ஒன்று கூடி தலைவரை வரவேற்றனர். ஆம் பிள்ளைகளே, இங்கு இருக்கின்ற பயனிலை வரவேற்றனர் என்று இருக்கின்றது. எனவே வரவேற்றனர் யாவர், வரவேற்றவர்கள் யாவர் என்று கேட்கும் பொழுது இங்கு மக்கள் என்று வருகிறது. மக்கள் என்று வரும் பொழுது அது பன்மையில் இருக்கிறபடியினால் இங்கு எழுவாயும் பயனிலையும் பன்மையில் இருக்கிறபடியினால் மக்கள் திரளாக ஒன்று கூடி தலைவரை வரவேற்றனர் என்ற வாக்கியம் மிக சரியான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. ஆம் பிள்ளைகளே, நாம் இதுவரையும் இந்த வினாபத்திரம் இரண்டிலே வரக்கூடிய தமிழ் பாடம் சம்பந்தமான சில வினாக்களை நாம் பார்த்தோம். அதேபோல் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த பகுதி இரண்டு வினாபத்திரத்திலே வரக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற வாக்கியம் எழுதுகின்ற பகுதிக்கு நாம் செல்வோம். ஆம் பிள்ளைகளே, அதிகமான மாணவர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சையில் இந்த வாக்கியம் எழுதுகின்ற பகுதியினை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். அதாவது இந்த வாக்கியங்களை எழுதாமல் விடுகிறார்கள். காரணம், இந்த வாக்கியங்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற ஒரு சரியான தெளிவு இல்லாத போது இந்த வாக்கியங்களை எழுதுவதற்கு மாணவர்கள் பயப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மாணவர்களே, இந்த வாக்கியங்கள் எழுதுகின்ற பகுதியானது மிகவும் ஒரு இலகுவான பகுதியாகும். காரணம், நீங்கள் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரை படிக்கின்ற விடயங்களிலிருந்து இங்கே மூன்று வாக்கியங்கள் எழுதப் போகிறீர்கள். உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பை மிக கவனமாக விளங்கிக் கொண்டு மூன்று வாக்கியங்கள் மட்டுமே எழுதப் போகிறீர்கள். ஆகவே அந்த மூன்று வாக்கியங்களையும் நீங்கள் மிக பெரிய சொற்களாக, அதாவது எழுத்துக்கள் அதிகமாக அடங்கியுள்ள சொற்களாக எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே நீங்கள் சிறிய சொற்களை வைத்துக் கொண்டு அங்கே கேட்கப்படுகின்ற எண்ணிக்கைக்கு அமைய நீங்கள் மூன்று வாக்கியங்களை எழுதினால் உங்களால் முழு புள்ளிகளை இந்த பகுதியில் பெற முடியும். எனவே இந்த வாக்கியம் எழுதுகின்ற பகுதியில் நீங்கள் சரியாக புள்ளிகளை பெறுவதற்கு உங்களுக்கு அதிகமான ஆலோசனைகள் கிடைத்திருக்கும். நான் ஒன்றிரண்டு ஆலோசனைகளை கூறுகிறேன். உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இவற்றை கூறுகிறேன். ஆம், நீங்கள் முதலாவதாக அங்கு வாக்கியம் எழுதுவதற்கு தரப்படுகின்ற பந்தியினை மிக கவனமாக வாசித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வாக்கியம் எழுதும் போது அதிலே முழு புள்ளிகளையும் பெறுவதற்கு நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் அந்த பகுதியை சரியாக புரிந்து கொண்டு எந்த காலத்தில் எழுத வேண்டும் என்ற விடயத்தை புரிந்து கொள்வதுதான் முதலாவது விடயம். நாம் எழுத போகின்ற வாக்கியங்கள் மூன்றும் நாம் எந்த காலத்தில் எழுத வேண்டும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த காலங்களில் எந்த காலத்தில் எழுத வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் முதலாவதாக கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, இரண்டாவது விடயமாக, நீங்கள் எழுதுகின்ற மூன்று வாக்கியங்களிலும் எந்த எழுத்துப்பிழையும் விடக்கூடாது. எந்த ஒரு எழுத்துப்பிழையும் விடக்கூடாது. நீங்கள் இந்த எழுத்துப்பிழையை விடாது இருக்க வேண்டுமாக இருந்தால், அதாவது நீங்கள் சரியாக எழுத வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதிக அதிகமாக வாசித்திருக்க வேண்டும். நீங்கள் வாசித்த விடயங்களை எழுதி பார்த்திருக்க வேண்டும். அதிகமாக நீங்கள் எழுதும் பொழுதுதான் அந்த சொற்கள் கைப்பழக்கத்தில் உங்களுக்கு வினாபத்திரத்திலும் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயமானவர்களே, நீங்கள் அடிக்கடி கேட்கின்ற ஒரு விடயம்தான், ஒரு படம் உங்களுக்கு தரப்பட்டு அது தொடர்பாக வாக்கியங்கள் எழுத கேட்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த படத்துடன் சம்பந்தப்பட்ட விடயத்தை மட்டும் எழுத வேண்டும். அந்த படத்திலே தெரிகின்ற விடயங்களை நீங்கள் நிச்சயமாக எந்த சந்தர்ப்பத்திலும் மறக்க கூடியது. நீங்கள் நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். காரணம், அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் உங்களுக்கு அந்த சமயத்தில் நடைபெறுவதாகவே உங்களுக்கு தெரியும். நாம் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதில் இடம்பெறுகின்ற அந்த அம்சத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருப்பதாகவே நமக்கு தெரியும். ஒரு மாடு சென்று கொண்டிருப்பதை போல் இருப்பதாக இருந்தால் நாம் ஒரு மாடு சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் எழுத வேண்டும். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த விடயமாக இறந்த காலத்தில் எழுத வேண்டிய விடயங்கள் வரும். ஒரு சம்பவம் நடந்து முடிந்த சம்பவத்தை கொண்டு அதனுடன் தொடர்புடைய வாக்கியங்கள் எழுத கேட்கும் பொழுது நீங்கள் இறந்த காலத்தில் எழுத வேண்டும். உதாரணமாக 2020 வந்த புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளில் கேட்கப்பட்டிருந்த வினா இறந்த காலத்தில் எழுத வேண்டியதாக இருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் மாணவர்களே, இந்த விடயங்களை மிக கவனமாக கொள்ளும் அதே வேளை வாக்கியங்களை எழுதும் பொழுது எழுவாய் பயனிலை தொடர்பு மிக சரியாக அமைய வேண்டும். நாம் பூ மலர்ந்தது, பூக்கள் மலர்ந்தன என்று எழுதுவோம். அதுதான் மிக சரியான முறை. அப்படி இருக்கும் பொழுது பூ மலர்ந்தன, பூக்கள் மலர்ந்தது என்று எழுதும் போது அது முற்றிலும் தவறாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, நீங்கள் எழுதும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை தொடர்புகளை மிகவும் சரியாக ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டும். எனவே இங்கு ஒரு வாக்கியம் எழுதுகின்ற ஒரு வினா இருக்கிறது பிள்ளைகள், இறுதி வினா. அதனுடைய பந்து இவ்வாறு இருக்கிறது: கொரோனா நோயானது முழு உலகையுமே உலுக்கி போட்டிருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையில் வீட்டிலிருந்து மாணவர்கள் பல்வேறுபட்ட வேலைகளில் ஈடுபடுகின்றனர். நாட்களை பிரயோசனமாக கழிக்கும் விதமாக பலர் வீட்டுத் தோட்ட செய்கைகளிலும் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் கொரோனா இடர்கால விடுமுறையில் நான் செய்த வீட்டுத் தோட்டம் கொரோனா இடர்கால விடுமுறையில் நான் செய்த வீட்டுத் தோட்டம் எனும் தலைப்பில் 3 வாக்கியங்கள் எழுதுக. ஒவ்வொரு வாக்கியமும் 5 சொற்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். எழுவாய் பயனிலை தொடர்பும் எழுத்துக்கூட்டலும் சரியாக இருக்க வேண்டும். ஆம் பிள்ளைகளே, இந்த பந்தி உங்களுக்கு புரிந்திருக்கும். கொரோனா இடர்கால விடுமுறையில் நான் செய்த வீட்டுத் தோட்டம் எனும் தலைப்பில்தான் நீங்கள் இங்கு வசனம் எழுத வேண்டும். எனவே பிள்ளைகளே, நான் 3 வாக்கியங்கள் இங்கு நான் எழுதியிருக்கிறேன். அந்த வாக்கியங்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன். நீங்களும் இந்த தலைப்பில் வாக்கியங்களை எழுதுங்கள், எழுதி பயிற்சி பெறுங்கள். முதலாவது வாக்கியம் இவ்வாறு எழுதியிருக்கிறேன்: கொரோனா இடர்கால விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஒரு வீட்டுத் தோட்டம் அமைத்தேன். கொரோனா இடர்கால விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஒரு வீட்டுத் தோட்டம் அமைத்தேன். இது முதலாவது வாக்கியம். ஆம், இங்கு கொரோனா இடர்கால விடுமுறையில் நான் செய்த வீட்டுத் தோட்டம் என்று தலைப்பிருக்கிறது. எனவே அதனுடைய பயன் தொடர்பாக நாம் அதனை தொடர்புபடுத்தி, நான் விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் நான் வீட்டுத் தோட்டம் அமைத்தேன் என்று முதலாவது வாக்கியம் நாம் எழுத முடியும். அடுத்ததாக 2வது வாக்கியம்: நான் அமைத்த வீட்டுத் தோட்டத்தில் பல மரக்கறி கன்றுகளை பயிரிட்டேன். நான் அமைத்த வீட்டுத் தோட்டத்தில் பல மரக்கறி கன்றுகளை பயிரிட்டேன். ஆம் பிள்ளைகள், அந்த வாக்கியமும் மிகச்சரியாக இருக்கும். அதேபோல் 3வது வாக்கியமாக: நான் காட்புள்ளி வீட்டுத் தோட்டத்தை பிராணிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு வெரளியை செய்து வைத்தேன். நான் காட்புள்ளி வீட்டுத் தோட்டத்தை பிராணிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு வெருளியை செய்து வைத்தேன். ஆம் பிள்ளைகளே, இவ்வாறு இந்த வாக்கியங்களை மிகச் சரியாக எழுதும் பொழுது நாம் இங்கு முழு புள்ளிகளை பெற முடியும். எனவே இங்கு கேட்கப்பட்ட தலைப்பு, கொரோனா இடர்கால விடுமுறையில் நான் செய்த வீட்டு தோட்டம். எனவே நான் இறந்த காலத்தில் இங்கு இந்த வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும். எனவே நான் இங்கே அந்த வாக்கியங்களை இறந்த காலத்திலே நான் எழுதியிருக்கிறேன். எனவே மாணவர்களே, இந்த வாக்கியம் எழுதுகின்ற பகுதியில் நீங்கள் தெளிவாக இலகுவாக எழுதுவதற்கு நீங்கள் பயிற்சிகளை பெற வேண்டும். சாரி மாணவர்களே, நாம் நிகழ்ச்சியின் இறுதி அம்சத்திற்குள் வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட நான் இறுதியாக ஒரு நாட்டார் பாடலை பாடலாம் என இருக்கிறேன். பாடலின் தலைப்பு ஓடம் விடும் பாடல் அல்லது தோணி பாடல் என்று நாம் சொல்ல முடியும். நீங்களும் இந்த பாடலை பாட முடியும். இது போன்ற பாடல்களை நீங்களும் பாடி இன்புற முடியும். ஏலேலோ 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 தோழர்களே ஏலேலோ தோணியிலே போய் வருவோம். தோழர்களே ஏலேலோ தோணியிலே போய் வருவோம். ஆழமில்லை ஆற்றினிலே அலையுமில்லை ஏலேலோ ஆழமில்லை ஆற்றினிலே அலையுமில்லை ஏலேலோ 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 சவல் வழிப்பீர் தோழர்களே சந்திரனும் இந்திரனும் சவல் வழிப்பீர் தோழர்களே சந்திரனும் இந்திரனும் ஏலேலோ 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 கவி இசைப்பீர் தோழர்களே கலைமகளும் கணபதியும் கவி இசைப்பீர் தோழர்களே கலைமகளும் கணபதியும் ஏலேலோ 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 ஏலேலோ. ஆம் பிள்ளைகளே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஒரு பிரயோசனமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் சென்ற நிகழ்ச்சியிலும் கூட தமிழ் பாடம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட இறுதியாக வினவப்பட்ட ஒரு வினாவிற்கு அதிகமான மாணவர்கள் சரியான விடையினை கூறினார்கள். அதேபோல் இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக உங்களிடம் நான் விட்டு செல்லும் இந்த வினாவிற்கான சரியான விடையினை நீங்கள் நான் கூறும் கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு உங்களுடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து குறுந்தகவல்கள் மூலமாக SMS மூலமாக நீங்கள் அதிகமாக இந்த விடையினை அறிந்து கூற முடியும். அவ்வாறு கூறும் பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த மாணவர்களின் பெயர்களையும் கூட அடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் ஒழிக்கவிட இருக்கிறோம். எனவே இன்றைய வினா மாணவர்கள் மிக கவனமாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். வினா: பின்வரும் சொற்களில் உயர்தினை பலர்பால் எதிர்கால வினைச்சொல் எது? பின்வரும் சொற்களில் உயர்தினை பலர்பால் எதிர்கால வினைச்சொல் எது? விடைகள் இவ்வாறு இருக்கின்றன மாணவர்களே: வருகிறார்கள், பரந்தன, கதைப்பார்கள், விளையாடும். விடைகள் இவ்வாறு இருக்கின்றன: வருகிறார்கள், பரந்தன, கதைப்பார்கள், விளையாடும். நான் மீண்டும் ஒருமுறை மாணவர்களே வினாவினையும் விடைகளையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் சரியான விடையை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலிருந்து குறுந்தகவல்கள் அனுப்ப முடியும். எனவே வினா: பின்வரும் சொற்களில் உயர்தினை பலர்பால் எதிர்கால வினைச்சொல் எது? விடைகளாக 4 விடைகள் உள்ளன: வருகிறார்கள், பரந்தன, கதைப்பார்கள், விளையாடும். ஆமானவர்களே, இதற்கான சரியான விடையினை நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய பாடசாலையின் முகவரி, அதேபோல் சரியான விடை என்பவற்றை நீங்கள் நான் கூறும் இந்த கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் SMS மூலமாக அனுப்பி வைக்க முடியும். நாங்கள் உங்களுடைய பெயர்களையும் பாடசாலை முகவரிகளையும் அடுத்த நிகழ்ச்சிகளில் கூற இருக்கிறோம். எனவே கையடக்க தொலைபேசியின் இலக்கம் 0777 6090. ஆமானவர்களே, 0777 6090. மீண்டும் ஒருமுறை மாணவர்கள், 0777 6090. ஆமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இடர்காலத்திலே நீங்கள் இந்த நாட்களை பிரயோசனம் உள்ளதாக மாற்றிக்கொண்டு தொடர்ச்சியாக கற்று சிறந்த பெறுவேர்களையும் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அந்த வகையிலே இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்களித்த பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை மற்றும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் உதவி பணிப்பாளராக இருக்கின்ற திருவாளர் மதிப்புக்குரிய க யோகேஸ்வரனையா அவர்களுக்கும், அதேபோல் எனது பாடசாலையின் அதிபர் திருவாளர் எஸ் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை சரியாக செய்வதற்கு பல வகைகளிலும் உதவி புரிகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதேபோல் உவா சமூக வானொலியின் அறிவிப்பாளர்கள் ஏனைய உறுப்பினர்கள், அதிலும் எமக்கு இங்கு பல வழிகாட்டுதல்களை வழங்குகின்ற சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருவாளர் அசோக் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்னும் ஒரு முறை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. வணக்கம் பிள்ளைகளே.